வணக்கம். தினமலர் பகல் 12 மணி செய்திகள். அரசியல் கட்சிகள் மதக்கல்வி போதிக்க தடை இல்லை, ஜாதி கட்சிகள்தான் ஆபத்து, சுப்ரீம் கோர்ட் கருத்து. அசாதுதீன் ஒவைசி நடத்தும் அகில இந்திய மஜ்லிஸ் என்ற ஜமீம் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கோரி தெலங்கானாவைச் சேர்ந்த முராரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். ஜமீம் கட்சி இஸ்லாமிய கல்வியை ஊக்குவிக்கிறது, அதன் விதிமுறைகள் முஸ்லிம்கள் நலனை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன, இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. மனுவை படித்து நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மால்ய பாக்சி அமர்வு கூறியதாவது, இஸ்லாமிய கல்வியை போதிப்பதில் என்ன தவறு? கல்வி நிலையங்கள் அமைக்க எந்த அரசியல் கட்சி முன்வந்தாலும் வரவேற்க வேண்டும். வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்களை போதிக்க தேர்தல் ஆணையம் ஆட்சேபம் தெரிவிக்க முடியாது, மாறாக தீண்டாமையை ஊக்குவித்தால் அதுதான் குற்றம். வகுப்புவாதம், பிராந்தியவாதம் என்பதைப் போல் ஜாதிகளை நம்பி செயல்படும் கட்சிகளும் உள்ளன, அவையும் சமமான அளவில் ஆபத்தானவை என்று நீதிபதிகள் தெரிவித்து மனுவை மேற்கொண்டு விசாரிக்க மறுத்துவிட்டனர்.
வங்கி ஊழியரிடம் பறித்த ரூபாய் 39 லட்சம் கண்டுபிடிப்பு. கேரளாவின் ராமநாட்டுக்கரை பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் ஜூன் 11 அப்பகுதியைச் சேர்ந்த ஷிபின்லால் என்பவர் வங்கி மேலாளரை சந்தித்துள்ளார். தனியார் நிதி நிறுவனத்தில் நகைகளை அடகு வைத்து வாங்கிய 40 லட்சம் ரூபாய் கடனை வங்கிக்கு டேக் ஓவர் செய்து தர வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்காக போலியாக தயாரித்த தனியார் நிதி நிறுவனத்தின் ரசீதும் அவர் காண்பித்துள்ளார். அதை நம்பிய மேலாளர் வங்கி ஊழியர் அரவிந்தனிடம் தேவையான நடவடிக்கை செய்து அவருக்கு பணத்தை அளிக்குமாறு கூறியுள்ளார். ஷிபின்லாலுடன் சென்ற வங்கி ஊழியர் அரவிந்திடம் 40 லட்சம் ரூபாயை பறித்து ஸ்கூட்டரில் தப்பினார். பாலக்காட்டில் தலைமறைவாக இருந்த ஷிபின்லாலை பந்திரக்காவு போலீசார் ஜூலை 13 கைது செய்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பணத்தை அவரது வீட்டின் அருகே குழி தோண்டி பிளாஸ்டிக் கவருக்குள் போட்டு மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து 39 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் கண்டுபிடித்தனர்.
உலகம் முழுதும் முடங்கியது சாட் ஜிபிடி கம்ப்யூட்டர் கோடிங், பணியாளர்கள் தவிப்பு. ஆன்லைன் உலகில் கூகுள் சர்ச் என்ஜின், மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், பிங், யாகு உள்ளிட்டவற்றுக்கு இணையாக ஓபன் ஏஐ என்ற சாட் ஜிபிடி செயல்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயல்படும் இந்த தளத்தை பெரும்பாலான சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள், கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. இந்நிலையில் இன்று காலை 6 மணி முதல் உலகம் முழுதும் சாட் ஜிபிடி இணையதளமானது செயல்படாமல் முடங்கியது. இதனால் கம்ப்யூட்டர் கோடிங் பணியாளர்கள் உட்பட ஆன்லைன் பணியில் இருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். 3 மணி நேரத்துக்கு பின் தொழில்நுட்ப பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் செயல்பட தொடங்கிவிட்டதாக ஓபன் ஏஐ அறிவித்துள்ளது.
இந்தியா மீது பொருளாதார தடை, நேட்டோ கூட்டமைப்பு திடீர் மிரட்டல். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளன. அந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளன. இந்தியா, சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் நடுநிலை வகிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பான நேட்டோவின் பொதுச் செயலர் மார்க் ரூட் அமெரிக்க எம்பிக்கள் கூட்டத்தில் இன்று பங்கேற்றார். பின்னர் அவர் கூறியதாவது, இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேசி உக்ரைன் மீதான போரை நிறுத்த வலியுறுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும். அமைதி ஒப்பந்தத்துக்கு ரஷ்யா முன்வராத நிலையில் அவர்களுடன் நீங்கள் 3 நாடுகளும் வர்த்தகம் மேற்கொண்டால் உங்கள் நாடுகளின் மீது 100% இரண்டாம் நிலை பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
சத்தீஸ்கரில் போலீஸ் இன்ஃபார்மர்கள் என நினைத்து 2 ஆசிரியர்களை கொன்ற நக்சல்கள். நக்சல் ஆதிக்கம் நிறைந்த சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கையை மத்திய அரசும் மாநில காவல்துறையும் தீவிரப்படுத்தியுள்ளது. பல முக்கிய நக்சல் தலைவர்கள் கடந்த சில மாதங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஏராளமான நக்சல்கள் போலீசில் சரணடைந்து வருகின்றனர். தங்கள் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்து சிக்க வைப்பதாக அப்பாவி பொதுமக்களை நக்சல்கள் அவ்வப்போது கொல்கின்றனர். பீஜப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள் 2 நக்சல்களால் கொல்லப்பட்டுள்ளனர். கோடபட்கு கிராமப்பள்ளியில் பணியாற்றிய வினோத் மேட் மற்றும் டெக்காமேட்டா கிராமப்பள்ளி ஆசிரியர் ரேஷ் மெட்டா ஆகியோரை போலீஸ் இன்ஃபார்மர்கள் என நினைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய பஸ்தார் பகுதியில் நக்சல்களால் 25 கொல்லப்பட்டுள்ளனர்.
ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்களிலும் நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். ஆடி மாத பூஜைக்காக கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நடை திறப்பையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது. கோவில் கருவறை மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் சுத்தம் செய்யும் பணிகள் மட்டும் நடைபெறும். நாளை முதல் 21ஆம் தேதி வரை 5 நாட்கள் தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெறும். 21ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள்.
கடலூர் சென்னை இடையே கண்டெய்னர் சரக்கு கப்பல் சேவை அக்டோபர் மாதத்தில் துவக்கம். பல்வேறு காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடலூர் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குகிறது. கடலூர் துறைமுகத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர மகதி கடலூர் போர்ட் அண்ட் மேரிடைம் என்ற தனியார் நிறுவனம் முன்வந்துள்ளது. அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. தற்போது கடலூர் துறைமுகத்தில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு கண்டெய்னர் சரக்கு கப்பல் இயக்குவது குறித்து தமிழக அரசுடன் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தப்பட்டது. கடலூரில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு வாரந்தோறும் 2 சர்வீஸ் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முதல்கட்ட பேச்சு நடந்துள்ளது. கடலூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து கெமிக்கல் தாது பொருட்கள், மருந்துகள், முந்திரி பொருட்கள், ஆடைகள் கொண்டு செல்ல இந்த கப்பல் போக்குவரத்து உதவும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகளவில் நடக்கும். ஒரே நேரத்தில் 5000 டன் எடை பொருட்களை சரக்கு கப்பலில் ஏற்றி செல்ல முடியும் என்று தனியார் சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தினர் கூறினர்.
ஆசிய சர்ஃபிங் போட்டி முதல் முறையாக சென்னையில் நடக்கிறது. இந்திய சர்ஃபிங் கூட்டமைப்புடன் தமிழ்நாடு சர்ஃபிங் சங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து 4வது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் 2025 எனப்படும் கடல்சார் சர்ஃபிங் போட்டியை மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 3 முதல் 12 வரை நடத்துகின்றன. இந்தியா, ஆப்கானிஸ்தான், சீனா, கொரியா, இலங்கை, சவுதி அரேபியா, தாய்லாந்து உட்பட 20 நாடுகள் பங்கேற்கின்றன. இதில் பங்கேற்கும் இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழக வீரர் வீராங்கனையர் 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். போட்டி குறித்து துணை முதல்வர் உதயநிதி கூறுகையில், தமிழகத்தில் அதிக அளவில் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆசிய சர்ஃபிங் போட்டியை இந்தியாவில் நடத்துவது இதுவே முதல் முறை. போட்டிக்காக தமிழக அரசு 3.30 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றார். தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் 47 தமிழக வீரர்கள் பங்கேற்பு. வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் சார்பில் தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தலைநகர் ராய்ப்பூரில் இன்று துவங்கி 20ஆம் தேதி வரை நடக்கின்றன. நாடு முழுவதுமிருந்து 1000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையர் பங்கேற்கின்றனர். தமிழகம் சார்பில் மாநில அமைச்சர் கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் 47 வீரர் வீராங்கனையர் பங்கேற்றுள்ளனர். தமிழக அணியின் தலைமை பயிற்சியாளர் சுரேஷ் பாபு, சர்வதேச போட்டியில் பதக்கங்களை குவிப்பதே இலக்கு, அதனால் நிச்சயம் ஓவரால் சாம்பியன் கோப்பையுடன் சென்னை திரும்புவோம் என்றார். கடைசி வரை போராடி வென்ற ஃபெனடிக் ஃபோர்ஸ். கோவை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் நடத்தும் போட்டியில் நேற்று என்ஐஏ அணியும் கோவை லெஜண்ட்ஸ் அணியும் மோதின. என்ஐஏ 29 ஓவரில் அனைத்து விக்கெட்டும் இழந்து 91 ரன் எடுத்தது. கோவை லெஜண்ட்ஸ் நரசிம்மன் 6 விக்கெட் வீழ்த்தினார். அடுத்து விளையாடிய லெஜண்ட்ஸ் அணி 15.2 ஓவரில் 95 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. நவீன் 52 ரன் விளாசினார். 5வது டிவிஷன் போட்டியில் கோயம்புத்தூர் ரைடர்ஸ் அணி 37 ஓவரில் 134 ரன் எடுத்தது. சையீத் அன்வர் 36 ரன் எடுத்தார். ஃபெனடிக் ஃபோர்ஸ் அணி 49.5 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. மணிகண்டன் 38 ரன் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தார்.
எஸ்ஆர்எம் நடத்திய விளையாட்டு போட்டி. மதுரை எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியில் குழும தலைவர் ரவி பச்சமுத்து பிறந்தநாள் விளையாட்டுப் போட்டி நடந்தது. 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தலைவர் ரவி பச்சமுத்து, கல்லூரி தலைவர் பத்மபிரியா, தாளாளர் ஹரிணி பரிசளித்து வாழ்த்தினர். எஸ்ஆர்எம் ரீக்ரியேஷனல் கிளப் சார்பில் பேராசிரியர்களுக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடந்தன. சிராஜ் அவுட்டானது துரதிருஷ்டமானது என்கிறார் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. தவிர இந்திய பெண்கள் அணி 3 போட்டி கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. இதற்கான இந்திய அணி வீரர்கள் வீராங்கனைகள் மன்னர் சார்லஸை சந்தித்து பேசினர். இதுகுறித்து இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் கூறும்போது, மன்னர் சார்லஸை சந்தித்தது வியப்பாக இருந்தது. எங்களிடம் கடைசி பேட்டரான சிராஜ் அவுட் ஆனது துரதிருஷ்டவசமானது. பந்து உருண்டு சென்று ஸ்டம்பை தகர்த்தது. உங்கள் உணர்வு எப்படி இருந்தது என கேட்டார் என்றார். பின் இந்திய அணி வீரர்கள் 4வது டெஸ்ட் நடக்கவுள்ள மான்செஸ்டருக்கு கிளம்பி சென்றனர். சென்னையில் உள்ள கூவம், அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களுக்குள் அகற்ற ஐகோர்ட் கெடு. நதியோர் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றக்கோரி கனகசுந்தரம் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் விசாரித்தனர். அவர்கள் பிறப்பித்த உத்தரவு, சென்னை நதிகள் கால்வாய்கள் சீரமைத்தாலும் மீண்டும் புற்றீசல் போல ஆக்கிரமிப்புகள் பெருகி வருகின்றன. அடையாறு நீர் கடலில் கலக்கும் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் 1000க்கும் மேலான வீடுகள் கரையோரத்தை ஆக்கிரமித்துள்ளன. இந்த வீடுகளின் கழிவுகளும் ஆற்றில்தான் விடப்படுகின்றன. சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து துறை அதிகாரிகளும் இணைந்து 8 வாரங்களில் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும். அங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இது தொடர்பாக தலைமை செயலர் 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.
அரசுக்கு முட்டுக் கொடுக்க 4 IAS அதிகாரிகள் தேவையா? அதிமுக கேட்கிறது. சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அளித்த பேட்டி. முதல்வர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தற்போது துவக்கி வைக்கிறார். அப்படியென்றால் ஏற்கனவே தொடங்கிய மக்களுடன் முதல்வர் திட்டம் காலாவதியாகிவிட்டதா? திங்கள் தோறும் கலெக்டர் அலுவலகத்தில் நடக்கும் மக்கள் குறைதீர்க்க முகாம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா சிறப்பு திட்ட முகாம், முன்னாள் முதல்வர் பழனிசாமி கொண்டு வந்த முதலமைச்சர் சிறப்பு குறைதீர் முகாம் என்ன ஆனது? இன்றைக்கு மக்களை தேடி அரசு என்கிறீர்கள். 4 ஆண்டுகளில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த 2 அதிகாரிகள் உள்ள நிலையில் 4 சீனியர் IAS அதிகாரிகளை நியமித்தது அரசின் தோல்வியை காட்டுகிறது. அதை திசை திருப்புவதற்காக நல்ல அதிகாரிகளை பயன்படுத்தி முட்டுக் கொடுக்க நினைக்கின்றனர் என்றார்.
அமித்ஷாவை சந்திக்க ரங்கசாமி மறுப்பால், புதுவை பாஜக விரக்தி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. முதல்வருக்கும் கவர்னருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. 8ஆம் தேதி சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் அதிருப்தியடைந்த முதல்வர் ஒரு அதிகாரியை கூட நியமிக்க முடியாத போது எதற்கு இந்த பதவி என ஆவேசமாக கூறி சட்டசபையிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனால் கலக்கமடைந்த பாஜக மேலிடம் தூதரை அனுப்பி ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்திக்க வைத்தது. அவரிடம் மனக்குமுறலை கொட்டிய முதல்வரிடம் பிரச்சினைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறி தீர்த்து வைப்பதாக தூதர் உறுதியளித்தார். அமித்ஷாவை சந்திக்க டெல்லி வருமாறு அழைத்தார். ஆனால் காமராஜர் பிறந்தநாள் விழா உள்ளதால் அப்புறம் பார்க்கலாம் என ரங்கசாமி கூறிவிட்டார். இதனால் அப்செட்டான பாஜகவினர் முதல்வரை எப்படி சமாதானம் செய்வது என ஆலோசனை நடத்துகின்றனா்?